இயேசுக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் தொடர்ந்து பார்த்து வரக்கூடிய உவமைகளை குறித்த வகுப்பில் இதுவரைக்கும் எவ்வளோ உவமைகள் பார்த்துருக்குறோம்? 40 பார்த்துருக்குறோம். ஆனால் சகோதரிகள் சிலருடைய கருத்துப்படி நாம் ஏதாவது ஒரு 2 உவமைகள் விட்டிருக்கிறோம். ஸோ அது இதுவாகத்தான் இருக்க வாய்ப்பு அதிகம் என்றால் 20 மற்றும் 21 நீங்கள் கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா இன்றைக்கி நான் அந்த விடப்பட்ட உவமைகளை நான் எடுப்பேன். 21, 22ங்களா? கோபுரம் கட்டுதல் உவமை எடுத்தாச்சா? எடுக்கல இல்லைங்களா? அது 20ஆம் உவமை. 21ஆம் உவமை வந்து கற்பாறையின் மீது கட்டப்பட்ட வீடு, எடுக்கல இல்லைங்களா? ஸோ இந்த 2 உவமை நான் எடுக்கணும். அது மற்ற இடங்கள்ல எடுத்துருக்குறோம், ஆனால் சிஸ்டர் நீங்கள் கன்ஃபார்மா இந்த 2 உவமை அதானா? எடுக்கல, அந்த 2 உவமை எடுக்கல. எடுத்தாச்சா? எடுக்கல. இல்லை, நான் கேட்ட உவமை எடுக்கல இல்லையா? ஆ சரி. ஸோ இந்த 2 தான் விடுபட்டிருக்கேன், மற்ற இடங்களை நாம் எடுத்துருக்குறோம். ஸோ இது எடுக்கும் பட்சத்தில் நம்ம உவமைகள் கிளாஸ் இன்றையோடு நமக்கு அங்கே முடிவடைகிறது. ஸோ இந்த உவமைகளுக்குள்ள நாம் கடந்து செல்வோம். ஸோ ஆக இன்னைக்கு 2 உவமைகள் நாம் பார்க்கிறோம். முதல் உவமை லூக்கா எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலிருந்து 35ஆம் வசனம் மட்டும். சிஸ்டர் இருங்க. கோபுரம் கட்டுதல் மற்றும் யுத்தத்துக்கு செல்கிற ராஜா பட்டின உவமை. கோபுரம் கட்டுதல் மற்றும் யுத்தத்துக்கு செல்கிற ராஜா பட்டின உவமை. லூக்கா 14:25-35 வசனங்கள் மட்டும். பேரபிள் ஆஃப் பில்டிங் எ டவர் அண்ட் கிங் மேக்கிங் எ வார். இப்ப வாசிக்கலாம் நீங்க. போதும் சிஸ்டர், 25-35 வசனங்கள் மட்டும். இந்த வசன பகுதி ஒரு உவமை தான், ஆனாலும் நமக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு வசன பகுதி. ஏன்னா ஞானஸ்நான உடன்படிக்கை செய்ய முன் வரக்கூடிய சகோதரர்கள் மத்தியில பொதுவாக நாம பேசக்கூடிய முன் உதாரணமாக வைக்கக்கூடிய ஒரு வசன பகுதி இந்த வசன பகுதி. ஸோ இதில் ஆழமான விஷயங்கள் அநேகம் இருக்கு என்று நாம் அங்கே சொல்ல முடியாவிட்டாலும் ஒரு ஆழமான விஷயம் அங்கே இருக்கு. ஸோ கர்த்தரே, இங்க இந்த உண்மையில எது பத்தி பேசுறார்? கான்செப்ட் என்ன, மயக்கருத்து என்ன, இந்த கோபுரம் கட்டுவது? ஸோ ஒரு மனுஷன் வந்து கோபுரம் கட்டணும்னா உண்மையில அவர் சொல்லும் போது அதுக்கு முன்பாக அது கட்டுவதற்கான செலவை அவர் முந்தையே உட்கார்ந்தே என்ன பண்ணணும், கணக்கு பார்க்கணும். ஒரு வேலை அப்படி கணக்கு பார்க்க தவறி அவர் கட்ட ஆரம்பிச்சு இடையில கட்ட முடியாம போனா அது வந்துட்டு கேலிக்குள்ளாகும். அது போலதான் ஒரு ராஜா ஒரு யுத்தத்துக்கு போறக்கு முன்னாடி தன்னுடைய எதிரி, தன்னுடைய விரோதி, அவர் எவ்வளோ பலம் உள்ளவரா இருக்கிறாரு, அவரை எதிர்த்தா நம்மளால ஜெயிக்க முடியுமா, ஜெயிக்கிற அளவுக்கு நம்மிடத்துல படைபலம் இருக்கா இல்லையா, இந்த விஷயங்களை யுத்தத்துக்கு போகக்கூடிய ராஜா கூட என்ன பண்ணணும், யுத்தத்துக்கு போறதுக்கு முன்பே அவர் உட்கார்ந்து அங்க யோசிக்கணும். சோ அப்படி யோசிச்சு செய்யும் பொழுது அவர்கள் எடுக்கக்கூடிய அந்த அல்லது செய்யக்கூடிய காரியம் அங்க வெற்றி பெறும் என்று இங்க இந்த ஊமையில இயேசு கிறிஸ்து அங்க பேசுறார். சோ இதனுடைய மைய கருத்து என்ன? சோ 25 வசனத்துல நம்ம அங்க பாக்குறோம் இந்த ஊமை இயேசு கிறிஸ்து எந்த பின்னணியில பேசி இருக்கிறார். வசனம் வாசிங்க. இந்த 3 வசனத்துல ஒரு கருத்து அவர் வைக்கிறார். அந்த கருத்துக்கு உதாரணமா அந்த ஊமை அவர் அங்க பேசுறார். இந்த 3 வசனங்கள் அவர் என்ன பேசுறார் பாருங்க. அநேக ஜனங்கள் அவருக்கு பின்பாக வருவதை அவர் கவனிச்சு அவங்களை திரும்பி பார்த்து ஒரு வார்த்தை சொல்றாரு. என்னன்னா, என்னைய பின்பற்றி வரணும்னா நீங்க உன்னுடைய உங்களுடைய தகப்பன் தாய் மனைவி பிள்ளை சகோதரர் சகோதரிகள் தன்னுடைய ஜீவனையே கூட என்ன பண்ண வேண்டும், வெறுக்க வேண்டும். சோ அப்படி வெறுக்குவதற்கு அவர் வந்து முன் வராம என்னை பின்பற்றணும்னு நினைச்சா அது முடியாத காரியம். ஏன்னா என் தன் சிலுவையை சுமந்து கொண்டு தான் ஒருத்தன் என்னை பின்பற்றி வரணும். அப்படி சிலுவையை சுமந்துட்டு வர்றவர் தான் எனக்கு சீஷன். சோ இங்க என்ன பேசுறார் இயேசு கிறிஸ்துனா, அந்த சீஷத்துவத்தின் விலை, தி காஸ்ட் ஆஃப் டிசைபிள்ஷிப், சீசத்துவத்தினுடைய விலைனா, ஒரு சீஷனா இருக்க வேண்டும் என்றால், ஒருத்தர் கர்த்தர் இயேசுவுக்கு சீஷனா இருக்க வேண்டும் என்றால் அவர் என்ன செய்யணும், இந்த விஷயம் தான் அங்க சொல்றாங்க. ஏன்னா அநேகர் அவரை பின்பற்றி அங்க போறாங்க. சப்போ அவங்களுக்கு திரும்பி அந்த எச்சரிப்பை கொடுக்கிறார், ஏதோ ஏதோ எதிர்பார்த்து என்னை அநேகர் பின்பற்றி வரீங்க, ஆனா என்னை பின்பற்றி வருகிறது ஒன்னும் அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்லை, அதுக்கு நீங்க உங்கள் ஜீவனையே கூட கொடுக்குவதற்கு மனதுள்ளவங்களா இருக்கணும், என் நிமித்தம் நீங்க அநேக பாடுகள் படுவதற்கு ஆயத்தமான ஒரு சிந்தையில இருக்கணும், அப்படி இருந்தா தான் நீங்க எனக்கு சீஷனா இருக்க முடியும் அப்படி என்று சொல்றார். சோ அநேகர் வரும் பொழுது அவர் அந்த எச்சரிப்பு வார்த்தை அங்க சொல்லுவது நம்ம பார்க்கணும். சொல்லிட்டு நெக்ஸ்ட் அவர் அந்த ஊமை அங்க பேசுறார். சோ கர்த்தர் இயேசுனுடைய சீஷனா இருக்கிறதுக்கான அந்த விலை நம்ம இன்னொரு வசனத்துல வாசிச்சோம்னா, மத்தேயு 20:22 வசனத்துல அவர் சொல்றார், பாருங்க. சோ அப்போ நான் குடிக்கும் பாத்திரத்துல நீங்க பானம் பண்ண முடியுமா, நான் பெறக்கூடிய ஸ்நானத்தை நீங்கள் பங்கு பெற முடியுமா? சோ கர்த்தர் இயேசுவுக்கு என்ன அனுபவங்கள் தேவன் வைத்திருக்கிறாரோ அவைகள்ல கொஞ்சம் வந்து அவருடைய சீஷர்கள் கூட அங்க அனுபவிக்கணும். சோ இதுக்கெல்லாம் வந்து அவங்க மனதளவுல ஆயத்தமா இருக்கணும். சோ அதுதான் அந்த சீஷத்துவத்தினுடைய விலை. சோ அப்போ கர்த்தர் இயேசுவை பற்றுவதற்கு முன்னால ஒருத்தர் செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, அவரை பின்பற்றணும்னா அதுக்கு கொடுக்க வேண்டிய விலை என்ன, அது அவங்க நல்லா யோசிச்சு பார்க்கணும். அப்படி யோசிச்சு பார்த்து முடிவெடுத்து அவரை வந்து அங்க பின்பற்றணும். சோ இதுதான் இந்த ஒரு கருத்து தான் அங்க அவங்க வைக்கிறார். அதனால தான் ஞானஸ்நான உடன்படிக்கைக்குள்ள பிரவேசிக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கிற சகோதர சகோதரிகள் மத்தியில நாம கடைசியா இந்த வசனங்களை நாம் எப்பொழுதுமே குறிப்பிட்டு சொல்லுவோம். சோ நீங்க என்ன பண்ண போறீங்க, ஒரு கோபுரம் கட்டுவதற்கு மனதா இருக்கிறீங்க, கர்த்தர் இயேசுவை பின்பற்றி அவருடைய அடிச்சுவடுகளில் நடந்து அவரோடு கூட பாடுபட்டு அவரோடு கூட ஆளுகை செய்வதற்கு ஆயத்தமா இருக்கிறீங்க. ஆனா அந்த கோபுரம் கட்டுறது ரொம்ப பெரிய ப்ராஜெக்ட், நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா பிளான் பண்ணணும், நிறைய செலவு இருக்குது. ஏன்னா ஒரு பில்டிங் கட்டுறதுனா எவ்வளவு விஷயங்கள் பார்க்கணும், அது 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 அதான் அதுதான் அந்த பெரிய வேலையை தான் அந்த கான்சன்ட்ரேஷன் லைஃபுக்கு அங்க ஒப்பிட்டு அங்க சொல்றாரு. சோ அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, மற்றவங்கள் வந்துட்டு மற்றவங்களுடைய கேலிக்கு நீங்க ஆளாகாதபடிக்கு இருக்கணும்னா கட்டுவதற்கு முன்பே உட்காந்து அங்க யோசிச்சு பார்க்கணும். அதே போலதான் நெக்ஸ்ட் சொல்றாரு, அதே போன்ற கருத்து தான். சோ நீங்க ஒரு ராஜா வந்து இன்னொரு ராஜா கூட யுத்தம் பண்றதுக்கு முன்னாடி முதல்ல உட்காந்து யோசிக்கணும், அந்த ராஜாவை நாம் எதிர்கொள்ள முடியுமா? அந்த அளவுக்கு நமக்கு வல்லமை இருக்கா, படைபலம் இருக்கா? அவருடைய பலம் என்ன, நம்முடைய பலவீனம் என்ன? ஸோ அப்போ நாம் எந்த வகையில் நம்ம தயாராகணும், எப்படி தயாரான அந்த யுத்தத்தில் நாம் அங்கே ஜெயிக்க முடியும், இதெல்லாம் வந்துட்டு யுத்தத்துக்கு போகக்கூடிய ராஜா முன்கூட்டியே அங்கே சிந்திக்கணும். ஸோ இந்த முன்கூட்டியே சிந்திக்கிறது, முன்கூட்டியே யோசிப்பது தான் இந்த ஊமையினுடைய மைய பாயிண்ட். ஆனால் இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் நம்ம அங்கே சொல்லணும், ஏன்னா பேப்டிசம் எடுக்கிறவங்கக்கிட்ட இந்த ஊமை பேசினா நிறைய பேர் என்ன முடிவெடுத்துடுறாங்க. ஆமாம், வசனத்தில் கிரைஸ்ட் வந்துட்டு நல்லா யோசிச்சு பார்த்து முடிவெடுக்க சொல்றான்னு சொல்லிட்டு நல்லா ஒரு வாரம் நல்லா யோசிச்சுன்னா முடிவெடுத்துடுறாங்க. என்னால் முடியாது, நான் தெளிவாக முடிவு பண்ணிட்டேன், ரொம்ப காஸ்ட் வேணும், ரொம்ப செலவு இருக்கு, என்னால் முடியாது. ஆக்சுவலாக கிரைஸ்ட் வந்துட்டு நல்லா யோசிச்சு பார்த்து பின்வாங்கிறதுக்கு இது சொல்லவே இல்லை. அவர் என்னதான் சொல்றாருன்னா, நீங்க செய்யணும் அது, ஆனால் அதுக்கு முன்னாடி இன்னொன்னு என்ன செஞ்சே ஆகணும், யோசிக்கணும், அவ்வளோதான். கவுண்ட் தி காஸ்ட், அவ்வளவுதான். செலவு செய்யும் செலவை யோசிச்சு பாருங்க, யோசிச்சு பார்த்து தெளிவான முடிவெடுத்து தைரியமா உள்ள போ. அந்த அந்த என்ன சொல்றது, அந்த முன் செய்ய வேண்டிய ஒரு கடமையை நீங்க தவற விட்டுட்டு பின் காரியத்தை நீங்க செய்யாதீங்க, அவ்வளவுதான். ஆனா இது நிறைய பேர் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் தான் பண்றாங்க. நம்ம சொன்னா சிரிப்பு வருது, ஆனா மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுறாங்க. நிறைய யோசிச்சு பார்த்து இல்ல இது நம்மளால முடியாது, ஸோ அப்போ தாமதப்படுத்துவதோ இல்லாட்டி பின்வாங்குவதோ அவங்களுடைய முடிவாக இருக்கும் பட்சத்தில் அது தவறு, அது செய்யக்கூடாது அங்கே. ஸோ கிரைஸ்ட் அங்கே என்னத்தான் சொல்றாருன்னா, நல்லா சிந்திச்சு அந்த விலை உயர்ந்து அந்த விலையை பற்றி நல்லா யோசிச்சுட்டு தைரியமா தெளிவா உள்ள நீங்க அங்கே நுழையும். ஸோ இதுதான் அந்த அந்த பாயிண்ட். ஸோ இது வந்து எதுக்கு அப்படின்னா, நம்ம வசனம் படிக்கிறோம் இல்லைங்களா, பிரசங்கி 5:5 இல்ல, பிரசங்கி 5:5 முடிவுக்கு வந்துட்டீங்கன்னா அப்போ அதுக்குதான் இந்த ஒரு முன்கூட்டின அந்த யோசனை வந்து அவசியம் என்று அங்க சொல்கிறார் சோ அதேதான் அந்த பிற்பகுதியினுடைய விஷயங்கள் கூட. சோ இந்த ஊமை ஒரு சின்ன ஊமையா இருந்தாலும் கர்த்தர் இயேசு தன்னுடைய சீஷர்கள் ஆவதற்கு தன்னுடைய சீஷர்களிடத்துல இருக்க வேண்டிய அந்த உயர்ந்த சிந்தை பத்தி அவர் அங்க சொல்றார். சீஷத்துவத்தின் விலை, அதை நமக்கு புரிய வைக்கிறதுக்காக இந்த ஒரு ஊமை அங்க பேசியிருக்கிறார். சோ இது ஒரு கோபுரம் கட்டுவதை பற்றின ஊமையாக அங்க இருக்கு. ரெண்டாவது ஊமை நாம் இன்னைக்கு பார்க்கலாம், இதுவும் கூட ஒரு கட்டடம் கட்டுவது பற்றின ஊமை தான். பேரபிள் ஆஃப் ஹவுஸ் ஆன் அ ராக், அதாவது கற்பாறையின் மீது கட்டப்பட்ட வீடு பற்றின ஊமை. கற்பாறையின் மீது கட்டப்பட்ட வீடு பற்றின ஊமை. இது நம்ம ரெண்டு இடத்துல பார்க்கிறோம், மத்தையோ 7:24-29 மட்டும். மத்தையோ 7:24-29. அடுத்து லூகாயின சுவிசேஷம் 6:47-49 மட்டும். லூகா 6:47-49 மட்டும். இப்போ மத்தையு ரெக்கார்ட் வாசிக்கலாம், மத்தையு 7:24-29. சோ இந்த ஊமை இதுவும் கூட பாருங்க, கற்பாறை நான் சொன்னேன், ஆனா இங்க கண்மலை. சோ கண்மலையின் மீது வீடு கட்டினவன், அதே சமயத்துல மணல் மீது வீடு கட்டினவங்கள் பத்தின ஊமையாக அங்க இருக்கு. சோ இந்த ஊமையினுடைய அர்த்தம் என்ன, அதுக்கு முன்னாடி இந்த ஊமை எந்த பின்னணியில இயேசு கிறிஸ்து பேசினார் அப்படின்னா 24 தெளிவா இருக்கு. ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு, எந்த வார்த்தைகளை கேட்டு. சோ அங்க அவர் சொல்லும் போது சொல்றாரு இல்லைங்களா, நான் சொல்லியா, ஏற்கனவே அப்படின்னா இந்த ஊமை சொல்லுவதற்கு முன்பு அவர் என்ன பேசினார் நாம கவனிச்சோம்னா, அது முக்கியமான வசன பகுதி என்னன்னா மலை பிரசங்கம். அதாவது மத்தையு 5:36 முழுக்க, 6:36 முழுக்க, ஏழாம் அதிகாரம் முழுக்க அந்த மலை பிரசங்கம் அவர் பேசுறார். சோ யார் பாக்கியவான்கள், எப்படிப்பட்டவங்க தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பாங்க, யார் தேவனை தரிசிப்பாங்க, இதெல்லாம் சொல்லி அந்த ஆவிக்குரிய விஷயங்கள் எல்லாம் பேசுறார். ரொம்ப 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 முக்கியமான வசன பகுதி இயேசு கிறிஸ்துவின் உபதேசங்கள் அந்த மலை பிரசங்கம். சோ அதெல்லாம் பேசி முடிச்சுட்டு கடைசியா கன்க்ளூஷன்ல இந்த வார்த்தையை சொல்றார். என்னன்னா, ஆகையால் இதெல்லாம் இப்படி இருக்கிறதுனால சொல்லிட்டு நான் பேசிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின் படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மீது தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். இங்க இயேசு கிறிஸ்து அங்க சொல்றார். சோ இந்த ஊமையில ரெண்டு மனிதர்கள் இருக்கிறாங்க. ஒருத்தர் கண்மலையின் மேல வீடு கட்டுறவர், இன்னொருத்தர் வந்துட்டு மணல் மீது வீடு கட்டுகிறவர். இவங்க யார்? இந்த ரெண்டு பேர். இந்த ரெண்டு பேர் கண்டிப்பா ரெண்டு வகுப்பார குறிக்கணும். ஒருத்தர் கர்த்தர் இயேசு சொல்லின அந்த வார்த்தைகள் எல்லாம் கேட்டு அதின்படி செய்கிறவர். அவர் வந்து அவர் சொல்றாரு அவர் கண்மலையின் மீது கட்டினவர் போல இருப்பார். இன்னொருத்தர் சொல்றாரு அவர் மணல் மீது கட்டினவர். அவர் யார்? நான் சொல்லிய வசனங்களை கேட்டிருக்கிறாரு, ஆனா அதன்படி என்ன பண்ணல, செய்யல, நடக்கல. அவங்க வந்துட்டு மணல் மீது கட்டினவர். இதே வசனம் வாசிங்க லூக்கா அக்கவுண்ட் கூட. லூக்கால 6 47 49 கரெக்ட். அந்த வார்த்தை தான் மத்தையில இல்லைன்னு நினைக்கிறேன் இல்லைங்களா. ஆழமாய் தோண்டி பாருங்க, அது மத்தையில காணும். சோ மத்தையில நார்மலா சொல்லிடுறாரு, ஆனா இங்க சொல்லும் போது என்னிடத்துல கேட்டு அவைகளின் படி செய்கிறவன் எப்படி இருக்கிறார்னா, எப்படி இருக்கிறாரு, ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுற மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறான். அது முக்கியம், ஆழமாய் தோன்றது அது கூட முக்கியம். சோ யார் இந்த ரெண்டு வகுப்பா? கர்த்தர் இயேசு பேசின வார்த்தைகளை கேட்டது மாத்திரம் இல்ல, அதன்படி செய்கிறவர், அதாவது கற்பாறையின் மீது கண்மலையின் மீது ஆழமாய் தோண்டி கற்றவர் யார்? நெக்ஸ்ட், இயேசு கிறிஸ்து பேசின வார்த்தைகளை கேட்டுடுக்கிறாரு, ஆனா என்ன பண்ணல, அவைகளின் படி செய்யாதவர், அதாவது மணல் மீது கட்டினவர். யார் இந்த ரெண்டு வகுப்பார்? பொதுவா என்ன நினைப்போம், ஒன்னு சபை, இன்னொன்னு பெயர் சபை இருக்கலாம். அந்த ஒரு கருத்து, ஒன்னு சபை அல்லது உலகம். ஆனா இது எப்படி இல்லவே இல்லை, இந்த ரெண்டு வகுப்பார் பத்தி பேசவே இல்லை. இது உண்மையிலே யார் பத்தி பேசினா, ரொம்ப அருமையான வசன பகுதி இது. யார் பத்தி பேசுனா, உண்மையான சபைக்குள்ள இருக்கிற ரெண்டு பிரிவினர் பத்தி பேசுறோம். The two parties in the church. உண்மையான சபைக்குள்ள இருக்கும் இரண்டு பிரிவினர் கண்டிப்பா சபை திரள் கூட்டம். இந்த ரெண்டு பேர் பத்தி பேசுது. இப்ப அந்த கண்மலை யார் தான்? கண்டிப்பா கிறிஸ்து. 1 Corinthians 3:11. கரெக்ட். அஸ்திபாரம் கர்த்தர் இயேசு. அந்த கற்பாறை அல்லது கண்மலை கர்த்தர் இயேசு. நெக்ஸ்ட், அந்த கற்பாறையின் மீது கட்டுதல், அந்த வீடு கட்டடம், அது என்னன்னா, அது the faith structure. ஒரு உண்மையான கிறிஸ்து இயேசுவின் சீஷன் கட்டக்கூடிய விசுவாச வீடு, the faith structure, அது ரொம்ப முக்கியம். சோ இதுதான் ஒவ்வொரு உண்மை கிறிஸ்தவனும் இந்த சுவிசேஷ யுகத்துல கர்த்தர் இயேசுவை அஸ்திபாரமாக கொண்டு கட்டக்கூடிய வீடு, விசுவாச வீடு. அது மாத்திரம் இல்ல, அந்த விசுவாசத்தின் மூலம் அவரு வளர்த்து கொள்ளக்கூடிய குணலட்சணங்களும் குறிக்கும், the character structure. So the faith structure, அதே சமயத்துல the character structure, அதாவது விசுவாச கட்டிடம், அதே சமயத்துல அந்த குணலட்சணங்களுடைய கட்டிடம். சோ இது ரெண்டு தான் ஒரு கிறிஸ்தவனு இந்த சுவிசேஷ யுகத்துல கட்டக்கூடிய விஷயங்கள். சோ அப்போ அந்த கற்பாறையின் மீது ஆழமாய் தோன்றி கட்டுறது எதுக்கு அடையாளமா இருக்குன்னா, சகோதர சகோதரிகளே பாருங்க, இதுவே ரொம்ப ரேர் விஷயம். எதுனா, கற்பாறையின் மீது அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுறது. எவ்வளவு பேர் இன்னைக்கு கட்டுறாங்க? இன்னைக்கு வீடு கட்டுறாங்க, ஆனா யார் வந்துட்டு கற்பாறை இருக்கிற இடம் பார்த்து கட்டுறாங்க? உலகத்துல யாரா இது வந்து ஒரு நடைமுறையில சாதாரணமா பாக்குற விஷயமா இல்லைங்களா? யாருமே என்ன பண்றது இல்ல, கற்பாறை இருக்குதா கண்மலை இருக்குதா எல்லாம் பாக்குறது இல்ல, இருக்கிற இடத்துல தோண்டி அங்க கட்டுறாங்க. சோ உலகத்துல இன்னைக்கு பார்த்தாலும் சரி என்னைக்கு பார்த்தாலும் சரி இந்த கற்பாறையின் மீது கட்டுறதுங்கிறது ரொம்ப அபூர்வம். அதே போலதான் இந்த சபையினுடைய விசுவாசம் கூட, அவங்களுடைய விசுவாசம் ரொம்ப வினோதம், மற்ற கிறிஸ்தவர்கள் மாதிரி இருக்காது, ரொம்ப அபூர்வம். ரொம்ப சொற்ப ஜனங்கள் தான் இந்த விசுவாசத்துக்கு சொந்தக்காரங்களா இருப்பாங்க. மகா பரிசுத்தமான விசுவாசம் எப்படி நடைமுறை வாழ்க்கையில கற்பாறையின் மீது கட்டுவது அரிதோ, அதே போல இந்த மகா பரிசுத்தமான விசுவாசத்தில் நிலைச்சு நிக்கிறது கூட ரொம்ப அரிது. அது கூட வெகு சிலர் தான் அங்க செய்யறாங்க. சோ அப்போ அந்த ஆழமாய் தோண்டி கட்டுவது என்பது, அதாவது தேவனுக்கு உண்மையா இருந்து அவருடைய வார்த்தைகளுக்கு ரொம்ப உண்மையா இருந்து அந்த கிறிஸ்தவ வாழ்க்கையின் அஸ்திபாரத்த தேவனுடைய வார்த்தைகளையே மையமா கொண்டு செய்யக்கூடிய ஒரு விஷயம், அவருடைய நீதியான குணலட்சணங்களை அஸ்திபாரமா போடுவது அதுக்கு அடையாளமாக அங்க இருக்கிறதா சொல்றார். சோ ரொம்ப சிம்பிளா சொல்லும் பொழுது அங்க சொல்லும் போது என்னன்னா, கர்த்தரி அந்த நான் சொல்லிய வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன், இந்த மாதிரி கற்பாறையின் மீது ஆழமாய் தோண்டி வீடு கட்டுறவருக்கு அடையாளம். சோ அவருடைய உபதேசங்களை கேட்பது மாத்திரமல்ல, அந்த கேட்ட உபதேசங்களை நடைமுறை வாழ்க்கையில அதன்படி செய்வதற்கு பிரயாசப்படுகிறார். அதான் என்னதுன்னா, டூயர் ஆஃப் தி வேர்ட் நாட் ஓன்லி த ஹியரர். அப்படின்னா தேவனுடைய வார்த்தைகளின்படி செய்கிறவர், வெறுமனே கேட்கிறவர் போல இல்லை. இந்த ரெண்டு டிஃபரன்ஸ் தான் சபைக்குள்ள இருக்கும். அதுதான் அந்த ரெண்டு பிரிவினர் சொல்றார், ஒருத்தர் கற்பாறையின் மேல கற்றவர், இன்னொருத்தர் மண் மீது கற்றவர். ரெண்டு பேருக்குமே என்ன ஒரே ஒரு ஒற்றுமைனா, ரெண்டு பேருமே அவருடைய வார்த்தைகளை என்ன பண்ணிருக்கிறாங்க, கேட்டிருக்கிறாங்க. ஆனா ஒருத்தர் என்ன பண்றாரு, செய்யறாரு கேட்டதின்படி, இன்னொருத்தர் என்ன பண்றது இல்ல, செய்யறது இல்ல. அதுதான் டிஃபரன்ஸ். சோ அப்போ அங்க சொல்றாரு, அப்படி செய்கிறவர் வந்துட்டு இப்படி இருக்கிறார். எப்படி இருக்கிறாருன்னா கற்பாறையின் மீது கட்டினவர் போல. அது என்னாச்சு நெக்ஸ்ட், பெருமலை சொரிந்து வெள்ளம் வந்து காற்றடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கண்மலையின் மீது அஸ்திபாரம் போடப்பட்டிருந்துச்சு. அந்த வசனத்தினுடைய அர்த்தம் எல்லாம் நாம் என்ன சொல்லலாம், ஏசாயா 28 வாசிங்க, 17-19 வசனங்கள். ஏசாயா 28:17-19 வசனங்கள். போதும், அந்த பொய் என்னும் அடைக்கலத்தை கற்மலை என்ன பண்ணிடும், கல்மலை அடித்து கொண்டு போகும். சோ இது என்னன்னா, இந்த உலகத்தின் மீது வரப்போகிற அந்த கடைசி சோதனை காலம், சோதனைகள் குறிக்கலாம் இந்த பெருமலை, அந்த காற்று, இதெல்லாமே. சோ இது வந்து மோதியும் அந்த வீடு வந்துட்டு விழவில்லை, ஏன்னா அது கண்மலையின் மீது கட்டப்பட்டிருந்துச்சு. சோ இது சபையினுடைய அந்த விசுவாச ஸ்ட்ரக்சர், விசுவாச கட்டிடம், கர்த்தர் இயேசுவை அஸ்திபாரமா கொண்டு அவருடைய போதனைகளை மையமா கொண்டு அதை மையமா கொண்டு மாத்திரம் கட்டப்பட்டதுனால இந்த மாதிரி சோதனைகள் அனுமதிக்கப்பட்டாலும் அதையெல்லாம் தாங்கி நிற்கும். இது சபையினுடைய விசுவாசமாக இருக்கும். ஆனா அப்படி இருக்காது இன்னொருத்தருடைய வீடு, அவர் வந்து மணல் மீது கட்டினாரு. சோ இந்த மணல் வந்து எதுக்கு அடையாளமா இருக்கும் நம்ம சொல்லலாம்னா, சகோதர சகோதரிகளே, ட்ரெடிஷன்ஸ் ஆஃப் மென், அதாவது மனிதர்களுடைய பாரம்பரியமான நம்பிக்கைகள், விசுவாசம், கற்பனைகள், அந்த விஷயம். சோ இந்த மனிதர்களுடைய பாரம்பரியமான நம்பிக்கைகள், விசுவாசம், இதையெல்லாம் கொண்டு எங்க கட்டிருக்கிறாங்க வீடுன்னா, பெயர் சபைகள் எல்லாம் அதைத்தான் மையமா கொண்டு கட்டிருக்கிறாங்க. கண்டிப்பா இந்த உலகத்தின் மீது வரப்போகிற சோதனை காலத்துல அத்தனை அமைப்புகளுமே, பொய்யான அமைப்புகளுமே அது வாரிக்கொண்டு போகிறது உரிமை, ஏன்னா அது வந்து கர்த்தர் இயேசுவின் உபதேசங்களை அடிப்படையா கொண்டு அங்க கட்டப்படல. சோ அதுதான், ஆனா என்னன்னா, அந்த மாதிரி அந்த அந்த ஒரு வகுப்பார் சபைக்குள்ள இருப்பாங்க. சோ அது குறிக்குது கிரேட் மல்டிடியூட், திரள் கூட்டத்தினர் அவங்க. சோ இவர்கள் வார்த்தைகள் கேட்கிறாங்க, ஆனா அதன்படி செய்யாததுனால சோதனைகள் வரும்பொழுது சோதிக்கப்பட்டு அதனால மேற்கொள்ளப்படுகிறாங்க. சோ இதுதான் இந்த ஊமையினுடைய கருத்து. சோ இங்கேயும் கட்டடம் கட்டுறாங்க. சோ கட்டடம் சொல்லும் போது நம்ம அது விசுவாசம் வீடு சொல்லலாம், அல்லது நம்முடைய குணலட்சணங்கள் பற்றின விஷயங்கள் சொல்லலாம். சோ இது ரெண்டுமே கர்த்தர் இயேசுவின் உபதேசங்களை கொண்டு அங்க இருக்கணும், அதை மையமா கொண்டு அங்க இருக்கணும். அவர் என்ன கர்த்தர் இயேசுன்னு சொல்லும் போது, அப்புறம் பின்னால் வந்து அப்போஸ்தலர்களும் கூட நம்ம அங்க சேர்க்கிறோம். இவங்க எல்லாத்தையும் சேர்த்து அங்க இருக்கணும். இதன்படி இருக்கிறவங்க செய்யறவங்க, சோ அவர்கள் கண்மலையின் மீது கட்டப்பட்டவங்க சபை. இதன்படி கேட்கிறாங்க ஆனா செய்யல, இவங்க மணல் மீது கட்டப்பட்டவங்க திரள் கூட்டம் என்று அங்க நாம பார்க்கிறோம். சோ இதுக்கு இணையான ஒரு வசன பகுதி ஒன்னு கொரிந்தியர்ல நாம பார்க்கலாம், 3 11 வசனம் மட்டும். 1 கொரிந்தியர் 3:11-15. இது வந்து பேரலல் வெர்சஸ், இணையான வசனங்கள். இங்கேயும் கூட அதே தாங்க சொல்றார். சோ மறுபடியும் வாசிங் சிஸ்டர் அங்க இங்க சொல்லும் போது வீடு கட்டுறதுக்கு 2 விதமான பொருட்களை அங்க சொல்றார். சோ அஸ்திபாரம் கர்த்தர் இயேசுவா இருக்கணும். இப்ப அந்த அஸ்திபாரத்தின் மேல எதை வச்சு கட்டணும் அப்படி கூட இருக்கு. பாருங்க, அந்த முத உண்மையில அஸ்திபாரம் தான் கண்மலை, அது மேல கட்டுங்கன்னு சொல்லியாச்சு. ஆனா இங்க எக்ஸ்ட்ராவா சொல்றார் அஸ்திபாரம் கிறிஸ்து தான், அது ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் அதுக்கு மேல எதை வச்சு கட்டணும்னா, அது பொன் வெள்ளி விலையேறப்பட்ட கற்களா இருந்தா பிரச்சனை இல்ல, ஆபத்து இல்ல. ஏன்னா இந்த மூணுக்கு என்ன ஒற்றுமைனா, மூணுமே ஃபயர் ப்ரூஃப், அக்னியை எதிர்த்து நிற்கக்கூடிய விஷயங்கள், பொன் வெள்ளி மற்றும் விலையேறப்பட்ட கல். சோ இதையும் வச்சு நீங்க கட்டணும். சோ இது எது கிடையாலும் பொன் கர்த்தர் இயேசுனுடைய வார்த்தைகள், வெள்ளி அப்போஸ்தலர்களுடைய வார்த்தைகள், அப்புறம் விலையேறப்பட்ட கற்கள். நாம சொன்னா அது ஒருவேளை பைபிள் இருக்கிற எல்லா தீர்க்க தரிசிகளுடைய வார்த்தைகள். சோ இந்த வார்த்தைகள் கொண்டு மாத்திரமே நம்முடைய விசுவாச வீடு அங்க கட்டப்பட்டுச்சுன்னா, எல்லாவற்றுக்கும் மேல கர்த்தர் இயேசுவை அஸ்திபாரமா கொண்டு அவருடைய உபதேசங்கள், அப்போஸ்தலருடைய உபதேசங்கள், தீர்க்க தரிசிகள், தேவனுடைய மனுஷங்களுடைய உபதேசங்களா அங்க அஸ்தி அங்க கொண்டு கட்டப்பட்டுச்சுன்னா, அக்னி வரும் பொழுது நிலைச்சு நிற்கும். ஆனா இன்னொன்னு சொல்லும் போது என்ன சொல்றாரு, அது புல் மரம் புல் வைக்கோல், மூணுக்குமே என்ன ஒற்றுமை, மூணுமே அக்னியில அழிந்து போகும். சோ இது எதுக்கு அடையாளம், மறுபடியும் அதே விஷயங்கள் தான், ட்ரெடிஷன்ஸ் ஆஃப் மென், மனிதனுடைய பாரம்பரிய நம்பிக்கை விசுவாசங்கள், தப்பறையான போதனைகள், கற்பனைகள். சோ இதை கொண்டு நம்ம அங்க நம்முடைய விசுவாச வீடு கட்டணும்னா, அது அந்த அக்னியானது சோதிக்கும் போது, அக்னி ட்ரபிள், டைம் ஆஃப் ட்ரபிள், சோதனைகள், ட்ரையல்ஸ் எல்லாம் குறிக்கிறது. சோதனைகள், பரீட்சைகள், அது வரும் பொழுது அது அங்க நிலைச்சு நிற்க முடியாது. சோ இது கடைசி கால சபை அங்கங்களுக்கு ரொம்ப அருமையான வசன பகுதிகள் இந்த ரெண்டுமே. ஏன்னா சபை கண்டிப்பா அப்படிப்பட்ட ஒரு கட்டிடம் தான் அவங்க கட்டுவாங்க. கர்த்தர் இயேசு அஸ்திபாரக்கல், அதற்கு மேல அவருடைய போதனைகள், அப்போஸ்தலருடைய போதனைகள், தீர்க்கதரிசிகள் போதனைகளை கொண்டே அங்க கட்டி அது எல்லா சோதனைகளையும் பரீட்சைகளையும் தாங்கும் விதத்துல அவங்களுடைய கட்டிடம் அங்க இருக்கும் என்று நாம் அங்க பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. சோ இது இந்த ஓமைக்கான ஒரு இணையான வசன பகுதி என்று நாம் சொல்லலாம். இப்போ இதே போல இன்னொரு ஊமை நாம் இன்னைக்கு எக்ஸ்ட்ராவா பார்க்கலாம். இதோடு நம்ம ஊமைகள் ஸ்டடி நிறைவு செய்யலாம். இந்த ஊமை யோவான்ல 15 வசனங்கள் வாசிக்கலாம். ஆமாம், சோ இது வந்து அந்த திராட்சை செடி பற்றின உவமை. இயேசு கிறிஸ்து யோவான்ல பேசுறாரு 15:11 வசனங்கள் படிங்க.
நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாக இருக்கிறீர்கள். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியை போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவர்களை சேர்த்து அக்னியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போகும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார். நீ எனக்கும் சீசனாயிருப்பீர்கள். பிதா என்னில் அன்பாயிருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாயிருக்கிறேன். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும் படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும் படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன்.
ஆமாம், சோ இந்த ஊமை நமக்கு ரொம்ப பரிச்சயமான ஊமை தான். ஆனா இந்த ஊமை கூட நம்ம பார்க்கிறது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். சோ இது மெய்யான திராட்சை செடி பத்தின ஊமையா கர்த்தரிய சங்க சொல்லும் போது அட்லீஸ்ட் இந்த ஊமையில அநேக விஷயங்கள் இருக்கு. பெரிய சப்ஜெக்டா பேசலாம், ரொம்ப அருமையான ஸ்பிரிச்சுவல் சப்ஜெக்ட். ஆனா அட்லீஸ்ட் இதுல நாம் இன்னைக்கு அந்த ஊமை ஸ்டைல பார்க்க போகுது. ஒரு மூணு முக்கியமான பாயிண்ட் இங்க இந்த ஊமையின் மூலம் இயேசு கிறிஸ்து அங்க சொல்வதை நம்ம கவனிக்கலாம். இந்த மூணு விஷயம் என்னன்னா, அந்த டிவைன் ஆர்டர், சபை மனதில் வைக்க வேண்டிய அந்த தெய்வீக என்ன சொல்றது ஒழுங்குமுறை நம்ம அங்க சொல்லப்பட்டிருக்கு. சோ என்ன சொல்றாரு, இது எங்க சொல்றாரு பாருங்க, வசனம் 1:5 நம்ம பார்த்தோம்னா, நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். 5 சொல்லும் போது நீங்கள் குடிகள். சோ நான் திராட்சை செடி, நீங்கள் என்னில் இருக்கக்கூடிய குடிகள், என் பிதா திராட்சை தோட்டக்காரர். அருமையான ஆர்டர். சோ சபைக்கு தேவன் அவரே அங்க பெரிய கண்காணியாக இருக்கிறது அங்க நமக்கு அங்க சொல்றார். சோ பிதா அவருக்கு கீழே கர்த்தர் இயேசு, அவருக்கு உள்ள அவருடைய சரீர அங்கங்கள், இதுதான் அந்த டிவைன் ஆர்டர். சோ சபைக்கு மீது ஒரே தலை கர்த்தர் இயேசு, அவருக்கு மேல கூட ஒரே தலை பிதாவாகிய தேவன். இது வந்துட்டு பூமியில இருக்கக்கூடிய சபை கண்டிப்பா உணரணும், வேற யாரும் இல்ல. அப்படின்னா இந்த டிவைன் ஆர்டருக்கு இடையில எந்த மனுஷங்களும் அங்க வரது இல்லை. சோ அதுவே ஒரு ஆறுதலான வார்த்தைகள். சோ பிதா திராட்சை தோட்டக்காரரா இருக்கிறதுனால கவலையே பட வேண்டாம். எதுக்கு அந்த ஒரு வேளை அந்த செடியில தேவையில்லாத கொடிகளா வெட்டுவதோ அல்லது தேவையற்ற காய்ந்து போன கிளைகளை நறுக்கு சுத்தம் பண்ணுவதோ இதெல்லாம் யார் தான் பண்றாரு? தேவன் பண்றதுனால அது நாம் வந்து அவர் மீது முழு நம்பிக்கை வைத்தவங்களா அவருடைய சித்தத்துக்குள்ள ஒப்பு கொடுத்துட்டு அங்க இருக்கலாம். சோ அவருடைய மேற்பார்வையில தான் இந்த காரியங்கள் அங்க நடக்குதுங்கிறதுனால கண்டிப்பா இரக்கம் கிருபை அன்பு அதிகமாக அங்க. சோ ஒருவேளை இந்த மனுஷன் செய்தார்னா அதுல வந்துட்டு அவ்வளோ ஞானமும் நீதியும் அன்பும் இருக்கிறது கஷ்டம். ஆனா அது தேவனே செய்கிறேன் என்று அங்க சொல்றதுனால நம் நம்பிக்கை கொண்டெடுக்கலாம், நன்மைக்கு ஏதுவா அங்க முடியும். சோ அந்த டிவைன் ஆர்டர் இங்க இந்த மூணு பாயிண்ட்ல அங்க சொல்றார். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் டிவைன் ஆர்டர். நெக்ஸ்ட் என்னன்னா பாருங்க, அந்த செடியில கொடிகள் இருக்கணும்னா அந்த செடி அந்த கொடி வந்துட்டு அந்த செடிக்குள்ள தான் இருக்கணும், வேற எங்கேயும் இல்லை இல்லைங்களா? அதாவது என்னன்னா வேற மாதிரி சொன்னா, கனிகள் தரணும்னா அந்த கொடிகள் எதோடு தான் இருக்கணும், செடியோட இருக்கணும். என்ன பண்ண முடியாது, கொடிகள் எல்லாம் சேர்ந்துட்டு கனிகள் தருவதற்கு என்ன பண்ண முடியாது, முயற்சி செய்ய முடியாது. சோ கொடிகள் வந்துட்டு ஒரு கொடியும் எதனோட இருக்கிறதுக்கு தான் பிரயாசப்படணும், செடியோட இசைந்து இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணும். அப்படி ஒரு கொடியும் செடியோ செடியை தான் மையமா கொண்டு செயல்படணும்னு நினைக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா எல்லா கொடிகளும் எங்கதான் இருக்கும், செடிக்கு தான் இருக்கும். அப்ப செடியில இருக்கும் போது கண்டிப்பா அவங்க கன்னிகள் அங்க தருவாங்க. ஏன்னா அது வசனம் நம்ம பாக்குறோம், அது வந்து 4 அங்க சொல்றார். பாருங்க, சோ அப்போ என்னில் நிலைத்திருக்கணும், நீங்க கனி கொடுக்கணும்னா எனக்குள்ள அங்க நிலைத்திருக்கணும். அதே விஷயம் தான் என்னில் நிலைத்திருங்கள்ல. என்னன்னா இதுக்கு முந்தின பார்த்த 2 ஊமைகளை நாம் நினைவு கூறலாம். சோ அந்த கற்பாறையின் மீது வீடு கட்டுறது, சோ அந்த பொன் வெள்ளி விளையேறப்பட்ட கல்லுனால அந்த ஸ்ட்ரக்சரை எழுப்புவது. சோ கர்த்தர் இயேசுனுடைய உபதேசங்கள் அவருடைய அடிச்சுவடுகள்ல நிற்கிறது, அவருடைய சிந்தையில தரிச்சு நிற்கிறது, இதெல்லாம் நாம் சொல்லலாம் அவருக்குள்ள நிலைச்சு நிற்கிறது என்று சொல்ல போது. சோ கனிகள் தரணும்னா கொடிகள் என்னதான் பண்ணும்னா செடியோடு தான் அங்க இணைஞ்சிருக்கும். ஆனா என்ன ஆகும் பிரதர் ரசல் அழகா சொல்லுவார் கமெண்ட்ஸ்ல, நீங்க போய் பாத்தீங்கன்னா அவரு கொஞ்சம் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இந்த திராட்சை செடி கொஞ்சம் வாட்ச் பண்ணி பாருங்க, அதுக்கு கொஞ்சம் வித்தியாசமான குணம் எல்லாம் இருக்கும். பொதுவாக எல்லா கொடிகளுக்குமே இருக்கும். இங்கே கூட அந்த கொடிகள் என்ன பண்ணும்னா அங்க சொல்லும் போது அந்த தோட்டக்காரர் என்ன பண்ணுவாரா, அந்த கொடினா என்ன பண்ணணுங்க, பற்றி போகணும் இல்ல, பற்றிட்டு போகிறதுக்கு குச்சி வைக்கணும் இல்ல, அப்படி குச்சி வைப்பாங்களாம். தோட்டக்காரரை வைக்கிற குச்சி இருக்குமா, ஆனா இந்த கொடி என்ன பண்ணுமா அந்த குச்சியை கண்டுக்காம இஷ்டத்துக்கு போயிட்டு வேற வேற குச்சியெல்லாம் பிடிச்சின்னு போயிட்டு இருக்கும். அழகா சொல்றாரு அந்த குச்சி வந்து ஒருவேளை தேவன் நாம் கனி தரக்கூடியவங்களா இருக்கிறதுக்கு நமக்கு ஏற்படுத்திருக்கிறவருடைய வேதம் நாம அங்க சொல்லணும். அவருடைய வார்த்தைகள் இதுதான், இது பற்றி கொண்டு தான் நாம அங்க போகணும். அது தவற விட்டுட்டு பக்கத்துல வேற ஒரு குச்சினா என்னன்னா மற்ற விஷயங்கள், மற்ற விஷயங்கள். அதுதான் அந்த உண்மையில சொன்னோம் இல்லைங்களா, அது மரம் புல்லு வைக்கோல், த ட்ரெடிஷன்ஸ் ஆஃப் மென், மனுஷங்களுடைய பாரம்பரியம், எல்லாம் பேரலா இருக்கு இந்த வசன பகுதிகள். ஆச்சரியமா இருக்கு, இணையா இருக்குது இதெல்லாம். சோ மனுஷனுடைய கற்பனைகள் அந்த இதையெல்லாம் இதையெல்லாம் கொண்டுட்டு நம்ம நம்முடைய ரட்சிப்பு நிறைவேறக்கு பிரயாசப்பட்டோம்னா அது முடியாத விஷயம். சோ அந்த மாதிரி சமயத்துல தான் அவர் என்ன பண்றாருன்னா கட் பண்ணிடுறாரு அந்த கொடி. தேவையில்லாத வேலை செய்யும் போது அது அங்க கட் பண்றோம், அது அங்க நம்ம பார்க்கும் பொழுது அது நன்மைக்கு எதுவா அங்க இருக்குது என்று அங்க சொல்றாரு. சோ இது அந்த திராட்சை செடியினுடைய சில சில குணங்கள் பத்தி அப்படியே சபைக்கு அதை அப்ளை பண்ணி சொல்றார். சோ அதாவது என்னன்னா செகண்ட் பாயிண்ட், அந்த கனி கொடுக்கணும்னா செடிக்குள்ளதான் அங்க இருக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். சோ கிரைஸ்ட் இன் கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்குள் நிலைச்சு நிக்கிறது ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்றாருன்னா அந்த கொடிகள் அந்த செடியில இருக்கிறதே எதுக்காகத்தான், அது முக்கியமானது. சோ கனி கொடுக்கணும் ரொம்ப, இது ரொம்ப சீரியஸான பாயிண்ட் நினைக்கிறேன், ஏன்னா கமெண்ட்ஸ்ல பிரதர் ரசல் சீரியஸான வார்த்தைகள் அங்க பேசுறேன். சோ நீங்க கொடியா இருக்கிறீங்க, மெய்யான திராட்சை செடியில் இடம் பெற்றிருக்கிறீங்க, ஒரே நோக்கம் கனிகள் அங்க தரணும். சோ இந்த கனிகள் வந்து என்னன்னா கண்டிப்பா சாக்ரிஃபைசஸ் கிடையாது, பலி பலிகள் கிடையாது சொல்லலாம், பட் அது மெயின் கிடையாது. நமக்கு தெரியும் ஆவின் கனியோ அன் எஸ் அது கேரக்டர்ஸ். சோ அந்த குணலட்சணங்கள், ஏன்னா அந்த குணலட்சணங்கள் எப்படித்தான் வரும்னா த்ரூ சாக்ரிஃபைசஸ். சோ பலி பலியில அர்ப்பணிப்பதின் மூலம் சகல குணலட்சணங்களுக்குள்ளும் நாம் வளர்வதற்கு அது ஒரு வாய்ப்பா இருக்குது. சோ அது ஓவர்லுக் பண்ணக்கூடாது, கவனக்குறைவுல விடக்கூடாது, ஏன்னா அது ஆகும். நம்ம ஏற்கனவே சொல்லிடுக்கிறோம், சில சமயங்கள்ல தேவன் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லிடுறார், இல்ல எனக்கு பலிய பார்க்கணும், கீழ்ப்படிதல், தேவனை பற்றி அறிகிற அறிவு, நீதி செய்தல், இரக்கம் செய்தல் அவசியம் அப்படின்னா அந்த நான்கு குணலட்சணங்கள் சொல்லிடுறார். அவருடைய வல்லமை, அவருடைய நீதியில, அவருடைய ஞானத்துல, அவருடைய அன்புல, அந்த நான்கு குணலட்சணங்களுக்குள்ள நிக்கிறது மெயின். இந்த பலியே எதுக்குன்னா இந்த நான்கு குணலட்சணங்கள் வளர்வதற்கு தான். ஆனா பலி செலுத்துறதே நோக்கமா போகும் போது இந்த குணலட்சணங்களுக்கு எடுத்துக்கொண்டு இருந்தோம்னா அது தேவன் விரும்புறதுலதான் அவ்வளவு சீரியஸா சொல்றாரு. அப்போ அந்த கனிகள் அன்பு தான், ஏன்னா வசனத்துல ஒன்பதாம் வசனம் நம்ம பார்த்தோம்னா அது அன்பு சொல்றாரு. பாருங்க, பிதா என்னில் அன்பா இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பா இருக்கிறேன், என்னுடைய அன்பிலே நிலைத்து இருங்கள். அதுதான் அங்க தீம் விஷயம் அங்க சொல்றாரு. அப்போ இந்த கனி, அந்த கனி கொடுப்பது என்பது அந்த அந்த கொடிகளுக்கு ரொம்ப முக்கியம். சோ இது குறிச்சு பிரதர் சொல்லக்கூடிய அந்த கமெண்ட்ரியில மூணு உங்களுக்கு வாசிச்சு காமிக்கிறதுக்கு நான் விரும்பப்படுறேன், நல்ல பாயிண்ட்ஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன சொல்றாங்க, எவ்ரிஒன் ஹூ பிகம்ஸ் எ பிரான்ச் இன் தி ட்ரூ வைன், என்ன சொல்றாங்கன்னா அந்த மெய்யான திராட்சை செடியில யார் யாரெல்லாம் ஒரு கிளை ஆயிடுக்கிறாங்களோ அப்டைன்ஸ் எ பொசிஷன் வித்தவுட் ஒர்க்ஸ், அவங்களுடைய பிரயாசம் இல்லாமையே அந்த ஸ்தானத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறாங்க. யாருன்னா நம்ம தான், கிறிஸ்து இயேசுவின் சரீரத்துக்குள்ள அங்கமா வருவதற்கு நாம் ஏதாவது பிரயாசம் பண்ணோமா, இல்ல. அந்த நற்கிரியை தொடங்கினது யார் தான், தேவன், தேவன் கர்த்தர் இயேசு மூலம் தொடங்கி இருக்கிறார் நமக்குள்ள இல்லைங்களா. சோ நம்ம பிரயாசப்படாமையே ஒரு விசேஷமான உன்னதமான ஸ்தானத்துக்குள்ள வந்திருக்கிறோம். அதுதான் சொல்றார், எவ்ரிஒன் ஹூ பிகம்ஸ் எ பிரான்ச் இன் தி ட்ரூ வைன் அப்டைன்ஸ் எ பொசிஷன் வித்தவுட் ஒர்க்ஸ், இந்த வேலை இல்லாம இதுக்குள்ள வந்திருக்கிறாங்க. ஆனா அப்படி வந்ததுக்கு அப்புறம் சொல்லும் போது with branch it is required of him that he should bring forth fruit, அப்படி எந்த பிரயாசம் இல்லாம செடியில மெய்யான திராட்சை செடியில ஒரு கொடியா வந்துட்டவங்க, அதற்கு அப்புறம் அவங்க என்ன செய்யணும்னா கண்டிப்பா என்ன தந்தாகணும், கனிகள் தருவது என்பது மிக மிக அவசியம். பிரயாசம் இல்லாம வந்துட்டோம், ஆனா பரவாயில்ல, ஆனா இப்ப என்ன செஞ்சே ஆகணும், அந்த கனி தந்தே ஆகணும் அப்படி சொல்லிட்டு நெக்ஸ்ட் கமெண்ட் என்ன கொடுக்கிறாருன்னா, அண்டர் சர்க்கம்ஸ்டான்சஸ் ஆஃப் அன்ஃபெய்த்ஃபுல்னஸ் என்னன்னா, சோ அப்படி அந்த செடியில ஒரு கொடியானதுக்கு பின்பு, சரீரத்துல ஒரு அவயம் ஆனதுக்கு பின்பு, கனி தரக்கூடிய விஷயத்துல உண்மையற்றவர்களா இருக்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள்ல, ஒருவேளை ஒரு தேவனுடைய பிள்ளை அந்த உண்மையை தருவதில் குறைவா காணப்பட்டா, கனிகள் தருவதில் உண்மையற்றவர்களாக காணப்படும் போது, ரொம்ப சீரியஸான வார்த்தைகள் பிரதராஜ் இல்லாங்க சொல்ல, தி லார்ட் கர்த்தர் நாட் ஒன்லி பெர்மிட்ஸ் அஸ் டு லீவ் ஹிம் ஹிஸ் ஒர்க் அண்ட் ஹிஸ் வேர்ட். என்ன பண்றாராமா, அவருடைய அவரையும் அவருடைய வேலையையும் அவருடைய வார்த்தைகளையும் விட்டு நாம் போவதற்கு அனுமதிக்கிறார். அப்படி அனுமதிக்கிறதோடு மாத்திரம் நின்று கொள்ளாமல், பட் இன்டீட் ஃபோர்சஸ் அஸ் டு டூ சோ. ரொம்ப ஆச்சரியவர், அவர் விட்டு போகிறதுக்கு, அவர் வேலையை விட்டு போறதுக்கு, அவருடைய வார்த்தை விட்டு போகிறதுக்கு நம்மை அனுமதிக்கிறதோடு மாத்திரம் இல்லாமல் நிர்பந்திக்கவும் செய்கிறார். ரொம்ப ஆச்சரியம். அது வந்து அப்ப அந்த கொடிகள்னா கனிகள் கொடுப்பது எவ்வளோ முக்கியம். ஸோ அந்த கனிகள் சகோதர சகோதரிகளே, அது குண லட்சணங்கள், அது தெய்வீ அன்பு, ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஸோ இதை நம்ம பேசிடுறோம் நிறைய சமயங்களில், ப்ராக்டிக்கலில் நிறைய சமயங்களில் குறைவுள்ளவங்களாக நம்ம காணப்படுறோம். ஆனால் எச்சரிப்போடு இருக்க வேண்டிய ஒரு விஷயமாக இது இருக்கு. மூணாவது பாயிண்ட் என்ன சொல்றாருன்னா, மெனி ஆஃப் தி ட்ரூ சர்ச், பேசுறதை பற்றி பேசல, உண்மையான சபைக்குள்ள அநேகர் ஆர் வீக்கி, ரொம்ப பலவீனமா இருக்கிறாங்க, அண்ட் கான் அஸ்லீப், தூங்கி போயிருக்கிறாங்க, பிகம் டெட் டு ஸ்பிரிச்சுவல் திங்ஸ், ஆவிக்குரிய விஷயங்களுக்கு மறிச்சே போயிருக்கிறாங்க. அதனால ஆஸ் டெட் பிரான்சஸ் தே வில் பி கட் ஆஃப் ஃப்ரம் தி வைன். ஸோ மறிச்சு போன ஒரு கொடியா இருக்கிறதுனால அவர்கள் வந்துட்டு அந்த செடியிலிருந்து வெட்டப்படுவாங்க. ஸோ இது என்ன சொல்றாருன்னா, அந்த ஆவிக்குரிய விஷயங்களுக்கு ஜீவன் உள்ளவர்களா இருந்து அந்த ஆவிக்குரிய கனியாகிய அன்பை வெளிப்படுத்த தவறுகிறவர்கள், அதுக்கு அந்த விஷயத்துல உண்மை இருக்கிறதுக்கு தவறுகிறவர்கள், அங்க தேவன் செய்யக்கூடிய விஷயங்கள் சொல்றாரு. இது ஒரு எச்சரிப்பு நமக்கு சொல்றாரு. மூணுமே கமெண்ட்ஸ்ல பேசுறார், கமெண்ட்ஸ்ல அப்படியே அது சொல்றார். என்னன்னா, அந்த செடியில அந்த சில கொடிகளுக்கு ஒரு தன்மை இருக்கும் சொல்றாரு. அது நீங்க கமெண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா தெரியும். என்ன சொல்றாருன்னா, சில கொடிகளுக்கு பேரே என்னன்னா சக்கர்ஸ் அப்படின்னா, செடியில இருக்கும் என்ன பண்ணிட்டு இருக்குமா, அந்த செடி மூலமா சக் பண்ணிட்டு இருக்கும். அப்படின்னா அந்த சாப், அந்த ஜூஸ் அந்த தண்ணீர் அந்த புரோட்டோபிளாசம் எல்லாம் நம்ம சொல்ற பாருங்க. ஸோ இதுதான் அந்த செடி உயிரோடு இருக்கிறதுக்கான காரணம். இதுதான் அந்த செடி என்ன பண்ணுது, பூமியிலிருந்து தண்ணீர் எடுத்து சூரிய ஒளியோட பண்ணி அதை உண்டு பண்ணுது இல்லைங்களா. இது என்ன பண்ணிட்டு இருக்கோம், அது ஃபுல்லா உறிஞ்சுக்கிட்டே இருக்குமா, பட் எந்த பலனுமே என்ன பண்ணா அது தராது. ஸோ செடியில தான் இருக்கும், செடியின் மூலம் எல்லா ஜூஸும் உறிஞ்சிட்டே இருக்கும், உறிஞ்சிட்டே இருக்கும், ஆனால் எந்த பலனுமே அங்கே தராது. ரொம்ப டேஞ்சரஸ் கிளைகள் இது சொல்றாரு. அப்படின்னா இது யாருக்கு அவர் சொல்றாருன்னா, அப்படித்தான் உண்மையான சபைகள்ல கூட. ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம் நாம சொல்றோம் இல்லைங்களா, நீதிமான் ஆக்கப்பட்டுட்டு இந்த ஒரு ஸ்தானத்துல நாம் நிக்கிறதே அந்த உரிய கிரியைகளை ஏற எடுத்துட்டு, கிரியைகள் செய்வதன் மூலம் அந்த குணலட்சணங்களுக்குள்ள வளர்ந்து தேவனுக்கு மகிமையான ஜனங்களா இந்த பூமியில் இருக்கிறது தான். ஆனா இந்த வாய்ப்புக்குள்ள வந்துட்டு இந்த சரீரில ஒரு அங்கமா இருந்துட்டு, செடியில ஒரு கொடியா இருந்துட்டு, அதனுடைய பலன்களை அனுபவிச்சுட்டு, பட் வந்துட்டு கனிகள் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. ஸோ இந்த ஹஸ்பண்ட்மேன் அந்த தோட்டக்காரர் இந்த மாதிரி சக்கர்ஸ் பார்ப்பாங்க, அதை ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சிருவாங்களே, இது வந்து சும்மா உறிஞ்சிட்டு தான் இருக்கும், இது என்ன கொடுக்காது, கனி தராது, அது வேஸ்ட், அந்த செடியில் இருக்கிறதே வேஸ்ட், செடிக்கு அது ஆபத்து. ஸோ அது என்ன பண்றாரு, கட் பண்ணி அங்கே போற. ஸோ இந்த மாதிரி செடிகள் தான் அவர் கட் பண்றார், இந்த மாதிரி கொடிகள் தான் அவர் கட் பண்றார். என்னன்னா, கனிகள் தராம சும்மா உறிஞ்சிட்டு இருக்கிற சக்கர்ஸ். ஸோ இது வந்துட்டு அந்த தேர்ட் பாயிண்ட் சொன்னார் இல்லைங்களா, மெனி இன் த ட்ரூ சர்ச். சில சமயங்கள்ல அந்த மாதிரி சூழ்நிலைக்கு கூட அங்க சபையில போய்வதற்கு வாய்ப்புகள் இருக்கு. பட் அந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் திங்ஸ்க்கு மறைச்சு போறது, ஆவிக்குறை விஷயங்களுக்கு மறைச்சு போறது அது தேவன் அங்க விரும்புறதே இல்லை. ஸோ அப்போ இந்த ஊமை கூட ரொம்ப நல்ல ஊமை. அதாவது என்னன்னா அந்த தெய்வீக முறை சொல்றாரு, பிதா கர்த்தர் இயேசு அவருக்குள்ள அவருடைய சரீர அங்கங்கள். அது மாத்திரமில்ல, அவங்க கனி கொடுக்கணும்னா அவருக்குள் மாத்திரம் நிலைச்சு நிக்கிறது அவசியம், பக்கத்துல வேற எதுவும் இல்ல. அது மாத்திரம் இல்ல, நிலைச்சு நிற்கிறதாங்கண்ணா கண்டிப்பா அவங்க கனி கொடுக்கணும். அந்த கனிகள் ரெண்டு பேதுரு 1:5-7 கொஞ்சம் நல்லா நம்ம வாசிக்கிறோம். 2 பேதுரு 1:5-7 அருமையான வசனத்தோடு நாம அங்க நிறைவு செய்யலாம். இதோடு சகோதர சகோதரிகளே, தேவனுடைய பெரிய கிருபையில கர்த்தர் இயேசு பேசின அந்த ஊமைகள் குறிச்ச நம்முடைய ஒரு சின்ன முயற்சிக்கு முடிவுக்கு நாம அங்க வருகிறோம். ஸோ ஒரு ஒரு முழுமை ஊமைகள் குறிச்சு நாம அடைவதற்கு ஒரு வாய்ப்பு தேவன் கொடுத்தார். ஆனால் கூட நாம் சில விஷயங்கள் சில கமெண்ட்ரிஸ் நம்ம வாட்ச் பண்ணி கவனிச்சு இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறோம். பர்சனலாக நீங்கள் கூட தயவு செஞ்சு ஸ்டடி பண்ணணும், உங்களிடத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன், ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ஆனால் இனிமேல் கர்த்தர் இயேசுனுடைய ஒரு ஊமைனா அதை நம்ம சரியாக வியூ பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்மெட் எல்லாம் அங்கே இருக்குது. ஸோ ஒரு ஊமைனா அதை எப்படி கையாளணும், அதை எதுக்கு கையாளணும், எப்படி பார்க்கணும், ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம், உங்களுக்கு மைண்டில் இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஸோ முக்கியமாக ரெண்டு உண்மை பார்க்க நம்ம விட்டுடுக்குறோம். ஒன்று வந்துட்டு பார்க்காமல் இருக்கிறது ஐஸ்வர்யவான் ஏழை லாசர், காரணம் பேசிக் சப்ஜெக்டில் அது 2 மணி நேரம் பேசுகிறோம், அதுக்கு மேலே பாயிண்ட்ஸ் இல்லை. இன்னொன்று வந்துட்டு மற்ற 20-ஆம் அதிகாரத்தில் அந்த திராட்சை தோட்டம் பற்றின உண்மை, 11:11 அந்த ஒரு பணம் பற்றின உண்மை, அது கருத்து சொல்வதற்கு இப்போதைக்கு நமக்கு அங்கே முடியலை. ஸோ ஒரு வேளை அதுக்கு நல்ல பாயிண்ட்ஸ் நமக்கு அங்கே கிடைக்கும் பொழுது நம்ம அதை பற்றி உங்கள் மத்தியில் அங்கே பேசுவோம். ஸோ இப்போ இதோடு நாம் இந்த ஊமைகள் வகுப்பு நாம் நிறைவு செய்கிறோம் தேவன் கிருபையில். ஸோ இந்த நாள் வரைக்கும் இது தொடர்ந்து வந்து நீங்கள் கூட பயன்பட்டிருக்கிறீங்க. ஸோ இந்த வாய்ப்பு நமக்கு தேவன் தந்திருக்கிறார், அவருக்கு முதலாவது நம் நன்றிகள் நம்ம தாழ்மையோடு ஏறெடுத்துக் கொள்வோம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்முடைய ஆவிக்குரிய பிரயோஜனத்துக்கு ஏற்ற வேறு ஸ்டடீஸ் நம்ம கண்டிப்பாக அடுத்த முறையிருந்து நம்ம ஊற்றுவோம். அதிகபட்சம் அது 100% தீர்க்க தரிசன பகுதியாக இருக்கும், இஸ்ரேல் குறிச்சோ தீர்க்க தரிசனம். வெகு விரைவில் இந்த உலகத்தில் நடக்க போகிற காரியங்கள், நம்முடைய ரட்சிப்போடு தொடர்புடைய மிக முக்கியமான தீர்க்க தரிசனங்கள் இந்த இஸ்ரேல் குறிச்சோ தீர்க்க தரிசனம். அது நாம் பார்க்கணும். இன்றைய அன்றாட செய்திகள் முதற்கொண்டு இன்றைய உலகத்தினுடைய சகல விஷயங்களையும் ஆராய்ந்து பார்த்து நிறைவேற போகிற அந்த தீர்க்க தரிசனங்களை நாம் கவனிக்கணும். கண்டிப்பாக தேவன் வழி நடத்துவார். உங்களுடைய தனிப்பட்ட ஜபங்களில் கூட நீங்கள் அங்கே வாங்க. தேவன் தாமே பொறுமையோடு கேட்டு நம் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.